வணக்கம் திருமதி சாந்தா ஜெயராஜ் அவர்களே.
வணக்கம் ரேணுகா, நலமாக இருக்கிறீர்களா?
மிக்க நலமாக இருக்கின்றேன். நீங்கள்?
நானும் நலமாக இருக்கின்றேன், மிக்க நன்றி.
இன்னும் நலமாக்குவதற்கு நீங்கள் நலத்தை பற்றிய ஒரு செய்முறையோடு வந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். எங்களது நலத்துக்கு
நிச்சயமாக.
என்ன செய்முறையோடு வந்திருக்கிறீர்கள்?
ஆரோக்கியம் என்பது உடல் நமக்கு மிகவும் அவசியமானது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு காய்கறி வகையை பற்றி நேயர்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கிறேன்.
என்ன காய்கறி?
அதாவது அஸ்பரகஸ். அஸ்பரகஸ் வந்து அநேகமாக ஒரு ஒரு இது ஒரு குச்சி போன்றது ஒரு காய்கறி வகை. ஆனால் இதில் வந்து குவிந்து கிடக்கும் ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில். அதாவது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இவை அதிகம் விளைவதும் கிடையாது, யாரும் இதை பயன்படுத்துவதும் கிடையாது. அவர்களுக்கு இது என்ன என்றும் பலருக்கு தெரியாது. ஆனால் ஆஸ்திரேலியாவில் அதிக அளவில் இந்த அஸ்பரகஸை நாம் காணலாம். நம்மில் பலருக்கு இதை என்ன விதமாக சமைத்து சாப்பிடுவது என்பது தெரியாமல் இருப்பதால் இதை நமது உணவில் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறோம் என்பது எனது கருத்து. எனவே முதலில் அஸ்பரகஸில் பொதிந்து கிடக்கும் சத்துக்கள் என்ன என்று பார்ப்போம் ரேணுகா. அஸ்பரகஸில் நார் சத்து, அதாவது ஃபைபர் நிறைய அடங்கி இருக்கிறது. இதனால் உணவு ஜீரணமாகுவதற்கு இது உதவி புரிவதோடு மலச்சிக்கல் ஏற்படாமலும் தடை செய்கிறது. இதில் பொதிந்திருக்கும் வைட்டமின் கே எலும்பு சம்பந்தமான வியாதிகளான மூட்டுவலி, மூட்டு தேய்மானம், அதாவது ஆஸ்டியோபரோசிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற வியாதிகள் ஏற்படாமல் பாதுகாக்க இது உதவுகிறது. ஒரு கோப்பை அளவு அஸ்பரகஸில் நமது அன்றாட தேவைக்கான வைட்டமின் கே 70% அடங்கியிருக்கிறது. இது உண்மையிலேயே அதிகமான ஒரு அளவு. அதாவது ஒரு கோப்பை அஸ்பரகஸில் 70% விட்டமின் கே அடங்கி இருக்கின்றது. எலும்புகளுக்கு தேவையான கல்சியம், அதாவது சுண்ணாம்பு சத்தினை உறிஞ்சி எடுக்கின்ற ஒரு முக்கியமான வேலையை வைட்டமின் கே செய்கின்றது. அதனால்தான் இந்த அஸ்பரகஸை உண்ண வேண்டும் என்கிறார்கள். மூட்டு சம்பந்தமான வியாதிகளுக்கு இதோ உதவி புரியும் என்று அவர் சொல்வதற்கும் இதுதான் காரணமாகின்றது. அதாவது சுண்ணாம்பு சத்தினை இந்த விட்டமின் கே உறிஞ்சி எடுத்து எலும்புகளுக்கு கொடுக்கின்றது. அஸ்பரகஸில் இருக்கும் இரும்பு சத்து நமது எலும்புகளும் மூட்டுகளும் பலப்படுத்தப்படுவதற்கும் சீராக வளைந்து கொடுப்பதற்கும் உதவி புரிகின்றது. இதில் இரும்பு சத்தும் நிறைய அடங்கி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அஸ்பரகஸில் ஃபோலேட் என்று சொல்லப்படுகின்ற வைட்டமின் B9 நிறைய இருக்கின்றது. இது பெண்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். அதாவது பெண்களின் கர்ப்ப காலத்தில் அவர்களது ஆரோக்கியத்துக்கு இந்த ஃபோலேட் அதிக அளவில் தேவைப்படுகிறது. நமது உடலில் மரபணு, அதாவது DNA உருவாக்கத்திற்கும் உடலில் இருக்கும் உயிர் அணுக்களின் பெருக்கத்திற்கும் ஃபோலேட் அவசியம் தேவைப்படுகிறது. அதாவது ஃபோலேட்டில் B9 இருக்கின்றது என்று பார்த்தோம். இந்த B9 வந்து DNA உருவாக்கத்திற்கும் உயிர் அணுக்களுக்கும் அவசியம் தேவைப்படுகிறது. அஸ்பரகஸில் இவை மட்டுமல்ல, இன்னும் வைட்டமின் A, C, E ஆகியவையும் குரோமியம் என்னும் உலோகச்சத்தும் கூட அடங்கி இருக்கின்றது. பாருங்கள், இந்த சின்ன குச்சி போன்ற இந்த காய்கறியில் எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ளும் போதுதான் அதன் அற்புதம் நமக்கு விளங்குகின்றது. இந்த குரோமியமானது நீரழிவு நோய் வாய்ப்பட்டவர்களுக்கும் நீரழிவு நோயின் வாயில் உள்ளவர்களுக்கும், அதாவது பார்டர் லைனில் இருக்கின்றோம் என்று சொல்கிறவர்களுக்கும் கூட அதை தடை செய்யக்கூடிய நன்மையை கொடுப்பதாக இது இருக்கின்றது. சீராக இன்சுலின் சுரப்பதற்கும் இரத்தத்தில் இருக்கும் குளுக்கோஸை அணுக்களினூடே கொண்டு செல்வதற்கும் இந்த குரோமியம் துணை புரிகின்றது. எனவே குரோமியம் என்பது, இந்த அஸ்பரகஸில் இருக்கும் குரோமியம் என்பது நீரழிவு நோய் உள்ளவர்களுக்கும் அதை நோக்கி போய்கொண்டிருப்பவர்களுக்கும் மிகவும் உதவி புரிகின்றது. அஸ்பரகஸின் மற்றும் ஒரு சிறப்பம்சம் என்னவெனில், இது எலும்பு, மார்பகம், பெருங்குடல், சுவாசப்பை ஆகிய உறுப்புகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோயை தடுக்கும் ஆற்றல் கொண்டதாக இருக்கின்றது. அஸ்பரகஸில் அஸ்பரஜின் எனப்படுகின்ற அமினோ அமிலம் இயற்கையாகவே அமைந்திருக்கின்றது. இந்த அஸ்பரஜின் சிறுநீரை நமது உடலில் இருந்து அதிக அளவில் வெளியேற்ற வாய்ப்பளிப்பதோடு நமது உடலில் இருக்கின்ற அதிகப்படியான உப்பினை வெளியேற்றவும் உதவுகின்றது. உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இருதய நோய், இரத்த குழாய்களில் அடைப்புகள் உடையவர்கள் போன்றவர்களுக்கு உடலின் அதிகப்படியான உப்பு வெளியேற்றப்படுகின்ற இந்த செயல்பாடு மிகுந்த பலனை தருகின்றது. ஏனென்றால் வைத்தியர்கள் அடிக்கடி கூறுவது உண்டு, உப்பு உடம்பில் அதிகரித்தால் ஹை பிளட் பிரஷர், இருதய நோய் இவை எப்படியும் வந்து சேர்ந்து விடும் என்று. எனவே இந்த அஸ்பரகஸ் என்ன செய்கின்றது என்றால், இதில் உள்ள அஸ்பரஜின் எனும் அமிலம் உடம்பில் இருக்கின்ற அளவுக்கு அதிகமான உப்பினை வெளியேற்றுகிறது. இது இருதயத்துக்கு நன்மை பயக்கின்றது. இத்தகையவர்கள் அஸ்பரகஸை அதிக அளவில் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. அஸ்பரகஸின் மற்றொரு சிறப்பம்சம் என்னவெனில், இது ஞாபக சக்தியை தூண்டுவதற்கும் எதனையும் அறியும் ஆற்றல், புலன் உணர்வுகள், திறம்பட செயலாற்றல் போன்றவற்றிற்கும் பெரிதும் உதவுகிறது. இதில் இருக்கும் ஃபோலேட் பற்றி நான் ஏற்கனவே பார்த்தோம், உங்களுக்கு ஃபோலேட் பற்றி நான் ஏற்கனவே கூறினேன். அதாவது பெண்களுக்கு இது அவசியம் தேவை என்றும் கூறினேன். நம் உடலில் இருக்கும் B12 வைட்டமினை துரிதமாக செயல்படுத்தக்கூடிய தன்மை ஃபோலேட்டுக்கு உண்டு. இதனால் நமது மூளை சீராக செயல்பட இது உதவுவதோடு நமது உயிர் அணுக்கள் விரைவில் பழுதுபடாமல் பாதுகாக்கும் தன்மையும் அஸ்பரகஸில் இருக்கும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸுக்கு, அதாவது ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் என்று நாம் கூறும் போது பிற பொருள் எதிரிகள் எனலாம், நோய் எதிர்ப்பாக்கிகள் என்று கூறலாம், இவை நிறைய இந்த அஸ்பரகஸில் இருக்கின்றது. இதனால் அஸ்பரகஸை உணவில் சேர்த்து கொள்பவர்கள் தங்கள் இளமையை பாதுகாத்துக் கொள்ள முடிகிறது. நான் அஸ்பரகஸ் பற்றி இவ்வளவு நேரம் கூறிய ஆரோக்கியமான குறிப்புகள் அனைத்தையும் விட இப்போது கடைசியாக நான் கூறிய இந்த விடயம் பலருக்கும் பிடித்திருக்கும் என நம்புகிறேன். ஏனென்றால் இளமையாக இருக்க வேண்டும் என்று விரும்பாதவர்கள் இங்கு யார் தான் இருக்கிறார்கள்? எனவே நமது இளமையை பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட அஸ்பரகஸை தங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்வது என்பது மிகவும் அவசியம்.
இப்ப நீங்க இவ்வளவு நன்மை இருப்பதாக நீண்ட ஒரு பட்டியலையே தந்திருக்கிறீர்கள். இவ்வளவு நன்மை இருக்கின்ற அந்த மரக்கறியை இந்த மனத்தினால் பலர் விரும்புவதில்லை, அதற்கு என்ன செய்யலாம்?
மனம் என்பது அந்த அளவுக்கு இது மோசமான ஒரு மனம் என்று சொல்வதற்கு இல்லை, எல்லாமே பழக்கத்தில் வர வேண்டியது. அதாவது முதல் முதலாக நான் கொத்தமல்லி இலையை பாவனைக்க எடுக்கும் போது, அதாவது இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வந்து கொத்தமல்லி தலையை பாவிக்க எடுத்த போது எனக்கு மூட்டை பூச்சி மனம் போலதான் இருந்தது. ஆனால் இன்று கொத்தமல்லியை நாங்கள் உபயோகப்படுத்தாத செய்முறைகள் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு கொத்தமல்லி இலை நமது உணவுகளில், உணவு செய்முறைகளில் இடம்பெற்று விட்டது. அதே போலத்தான் எல்லாம் பழக்கத்தில் வருவது. ஒரு தடவை இரண்டு தடவை நீங்கள் எடுத்து அது சாப்பிட்டு பழகிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இது ஒரு பெரிய மனமாக தெரியும் என்று நான் நினைக்கவில்லை. அதே நேரம் இதில் மனம் இருக்கின்றது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் என்ன செய்யலாம், இது முழுமையாக சமைத்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அல்ல. இதை நீங்கள் வேக வைத்து தண்ணீரில் போட்டு விட்டீர்கள் என்றால் அதன் சத்து எல்லாம் ஓடியே போய்விடும். எனவே இது வந்து சாதாரணமாக ஸ்டர் ஃப்ரை அல்லது பச்சையாக சலட் வகைகளில் தான் நீங்கள் சாப்பிடலாம். அப்படி ஸ்டர் ஃப்ரை செய்யும் போது நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், கொஞ்சம் பூண்டு பொடியாக நறுக்கி அதை முதலில் கொஞ்சம் அந்த ஃப்ரை பேனில் போட்டு நீங்கள் வதக்கிய பின்னர் இந்த அஸ்பரகஸை அதில் போட்டு வதக்கி எடுத்தீர்கள் என்றால் ஒரு நிமிடம் கூட நீங்கள் அதில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த மனம் அதற்கு எடுபட்டு விடும். அதே நேரம் அஸ்பரகஸும் அளவுக்கு அதிகமாக வெந்து போகாது. அளவுக்கு அதிகமாக வேக வைத்த உணவுகளில் ஆரோக்கியம் சத்துக்கள் என்பது மிகவும் குறைவு என்றுதான் நான் சொல்ல வேண்டும். இது போல அஸ்பரகஸை போலவே பல விதமான பச்சை காய்கறிகளை நாம் அன்றாடம் உணவிலே சேர்த்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாகின்றது. உங்களுக்கு அஸ்பரகஸ் செய்முறை ஒன்று, அதாவது ஒரு மிக சுலபமாக செய்யக்கூடிய ஒரு செய்முறையை நான் உங்களுக்கு இன்று தருவதாக இருக்கின்றேன். அதை நீங்கள் குறித்து கொண்டால் நல்லது என்றும் நினைக்கிறேன்.
நிச்சயமாக தேவையான பொருட்களையும் செய்முறையையும் சொல்லுங்கள்.
இந்த அஸ்பரகஸ் சமையலில் அதிக அளவு எண்ணெய் சேர்க்காமல் ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு சில நிமிடங்கள் வாட்டி எடுத்து அதில் உப்பு மிளகுத்தூள் சேர்த்து கொஞ்சமாக எலுமிச்சம் சாறு பிழிந்து சாப்பிட்டீர்கள் என்றால் அந்த மனமும் இருக்காது, சுவையும் நன்றாக இருக்கும். காலை உணவாக இது எடுத்துக் கொள்வது நல்லது. தனிப்பட்டு இது மட்டும் சாப்பிட முடியாதவர்கள் ஒன்றோ அல்லது இரண்டோ முட்டைகளில் புல்சை அல்லது ஒம்லெட் செய்து சாப்பிடலாம். சாதாரணமாக அஸ்பரகஸும் முட்டை ஒன்றோ அல்லது இரண்டோ புல்சை மாதிரி செய்து நீங்கள் காலை உணவாக சாப்பிட்டால் அது உங்களுக்கு தாராளமாக போதும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் முட்டையில் நிறைய புரதச்சத்து இருக்கின்றது, அதே சமயம் அதற்கு சமப்படுத்தும் அளவுக்கு மற்ற வைட்டமின்கள் அனைத்தும் அஸ்பரகஸில் இருக்கின்றது. இப்போது ஆம்லெட் செய்முறையை பார்ப்போம். இந்த அஸ்பரகஸை நீங்கள் சுத்தம் செய்யும் போது அதன் கீழ்ப்பகுதி தண்டு கொஞ்சம் கனமானதாக இருக்கும், அதை நீங்கள் வெட்டி எடுத்து விட வேண்டும். ஒரு கட்டு அஸ்பரகஸில் கீழ்த்தண்டு பகுதியில் ஒரு 1.5 அங்குல அளவு வெட்டி எடுத்துவிட்டு மிகுதியை நீரில் நன்கு அலசி சிறு துண்டுகளாக நறுக்கி கொண்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, அளவான உப்பு, மிளகு சேர்த்து 2 முட்டைகளை நன்கு அடித்து அதனுடன் இந்த அஸ்பரகஸை நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். சிறிய அளவில் நல்லெண்ணெய் அல்லது ஆலிவ் ஆயில் அல்லது மாஜரின், இது எதுவுமே இல்லாவிட்டால் 1 டீஸ்பூன் அளவு பட்டர், இதை ஒரு நீங்கள் ஃப்ரை பேனில் சூடேற்றி ஆம்லெட்டாக பொறித்து எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தீர்கள் என்றால் அது காலை உணவுக்கு உங்களுக்கு பொருத்தமானதாகவும் இருக்கும், ஏதுவானதாகவும் இருக்கும். அதை சாதாரணமாக முட்டை ஆம்லெட்டாக மட்டும் சாப்பிட விரும்பாதவர்கள் ஒரு ஸ்லைஸ் பிரெட், அதாவது பானுடன் நீங்கள் சாப்பிடலாம், அல்லது ஒரு பன், சின்ன பன் அதோடு நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். அப்படி சேர்த்தால் உங்களுக்கு தேவையான மாப்பொருளும், உடலுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய மாப்பொருளும் அதோடு சேர்ந்து கொள்கிறது.
மிக்க நன்றி சாந்தா ஜெயராஜ் அவர்களே, பயனுள்ள அதே நேரம் உடலுக்கு மிகவும் நன்மை தருகின்ற ஒரு செய்முறையை சொன்னீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு செய்முறையோடு இன்னும் பல விஷயங்களோடு உங்களை சந்திப்போம்.
நிச்சயமாக ரேணுகா, மிக்க நன்றி. இது கேட்பதற்கு கொஞ்சம் இது என்ன இவ்வளவு சத்துக்களும் உலோகப் பொருட்களும் விட்டமின்களும் அடங்கிய பொருளா இது என்பது எங்களுக்கே சந்தேகமாக இருக்கும். ஆனால் இதில் பல விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. தயவு செய்து எல்லோரும் இதை உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இது போன்ற பல சமையல் செய்முறைகள், கேக் செய்முறைகள் இவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் என்னுடைய முகநூலில், அதாவது ஃபேஸ்புக் பேஜ் 2 இருக்கின்றது, ஒன்று சாந்தாஸ் கேக்ஸ் மற்றது சாந்தாஸ் குக்கிங், அந்த இரண்டிலும் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால் பல செய்முறைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மிக்க நன்றி ரேணுகா.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.